அன்பின் மாணவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்றும் தரம் பத்துக்கான கணித பாடத்தை ருகுணு சேவையினூடாக தெற்கில் தென்மாகாண கல்வி திணைக்களத்தினால் ஒழுங்குபடுத்தி ருகுணு குருகெதிர என்ற நிகழ்ச்சியினூடாக உங்களுக்காக முன்வைக்க வந்துள்ள நான் காலி முஸ்லிம் மகளிர் கல்லூரியின் கணித ஆசிரியை AMF தரீனா. ஆம், இன்று தரம் பத்தின் 14 பாடத்தின் தொடர்ச்சியான எளிய வட்டி தொடர்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தேவையான விடயங்களை கற்றுக்கொள்வோம். இன்று பல்வேறு தேவைகளுக்காக பலரும் கடன்களை பெற்றுக்கொள்வதையும் நாம் கண்கூடாக காண்கின்றோம். அவ்வாறு வங்கிகளில் சிறுவர் சேமிப்பு, வளர்ந்தோர் சேமிப்பு என சேமிப்பு கணக்குகள் இட்டும் சேமித்து வருவதையும் நாம் கண்டுகொள்ளலாம். இந்த பாடத்தில் நாம் சதவீதம் என்ற தலைப்பில் எளிய வட்டி தொடர்பான விடயங்களை பார்ப்போம். இந்த தலைப்பை பற்றி நாம் பார்க்கும்போது எமக்கு நினைவு வருவது கடன் அல்லது வங்கி கணக்கு புத்தகத்தில் வைப்பு செய்து மீளப்பெறல் போன்ற விடயங்கள். எனவே நேயர்களே, இனி நாம் வட்டி எனப்படுவது என்ன என பார்ப்போம். அதாவது ஒருவரிடமிருந்து அல்லது நிதி நிறுவனத்திலிருந்து பெற்ற கடனுக்காக குறித்த காலத்துக்கு பின்னர் செலுத்த நேரிடும் மேலதிக தொகையே வட்டி எனப்படும். அதாவது ஒருவரிடமிருந்து அல்லது நிதி நிறுவனத்திலிருந்து பெற்ற கடனுக்காக குறித்த காலத்துக்கு பின்னர் செலுத்த நேரிடும் மேலதிக தொகையே வட்டி எனப்படும். அல்லது வங்கி அல்லது வேறு நிதி நிறுவனத்தில் வைப்பு செய்த பணத்துக்காக ஒரு குறித்த காலத்துக்கு பின்னர் நமக்கு கிடைக்கும் மேலதிக தொகையே வட்டி எனப்படும். அல்லது வங்கி அல்லது வேறு நிதி நிறுவனத்தில் வைப்பு செய்த பணத்துக்காக ஒரு குறித்த காலத்துக்கு பின்னர் நமக்கு கிடைக்கும் மேலதிக தொகையே வட்டி எனப்படும். இனி நீங்கள் வட்டி என்பது பற்றி தெளிவாக விளங்கியிருப்பீர்களவா? இந்நேயர்களே, எளிய வட்டி என்னும் பதம் எதனை குறிக்கிறது? எளிய வட்டி என்னும் பதம் என்ன எதை குறிக்கின்றது என பார்ப்போம். ஆம், மாதந்தோறும் அல்லது ஆண்டுதோறும் வட்டியை கணிக்கும் போது அதற்கு அடிப்படையாய் அமைந்த தொடக்க பணம் கருதப்படுமெனின் அவ்வாறு கணிக்கப்படும் வட்டியே எளிய வட்டி எனப்படும். அதாவது மாதந்தோறும் அல்லது ஆண்டுதோறும் வட்டி கணிக்கும் போது அதற்கு அடிப்படையாய் அமைந்த தொடக்க பணம் கருதப்படுமெனின் அவ்வாறு கணிக்கப்படும் வட்டியே எளிய வட்டி எனப்படும். இனி நாம் இவ்வாறு வட்டித்தொகையை கண்டுகொள்ளலாம். உதாரணத்துக்கு, ஒருவர் நிதி நிறுவனத்திலிருந்து ₹20,000 கடனாக பெற்று ஒரு வருடத்தின் பின் ₹25,000 செலுத்தி கடனிலிருந்து மீண்டு கொண்டாராயின் அவர் செலுத்த நேரிட்ட வட்டித்தொகையாது. அதாவது 20,000 கடனாக பெற்ற ஒருவர் ஒரு வருடத்துக்கு பின்னர் 25,000 செலுத்தி கடனிலிருந்து மீண்ட போது அவர் செலுத்தும் மேலதிக தொகை இதுதான் வட்டி. ஆகவே செலுத்தும் மேலதிக தொகை வட்டியானது ₹25,000 ₹20,000 கழிக்கும் போது ₹5,000 பெறப்படும். ஆகவே இதற்கான வட்டித்தொகை ₹5,000. இனி இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போமா? ரெண்டாவது உதாரணம், சுனிதா வங்கி ஒன்றிலிருந்து ₹75,000 கடனாக பெற்று 2 வருடங்கள் கழித்த பின்னர் ₹90,000 செலுத்தி கடனிலிருந்து மீண்டார். அவர் ஓராண்டுக்கு செலுத்த நேரிட்ட வட்டியாது. சுனிதா வங்கி ஒன்றிலிருந்து ₹75,000 கடனாக பெற்று 2 வருடங்கள் கழித்த பின்னர் ₹90,000 செலுத்தி கடனிலிருந்து மீண்டார். அவர் ஓராண்டுக்கு செலுத்த நேரிட்ட வட்டியாது. இந்த வினா முதலாம் வினாவிலும் சிறிது வித்தியாசமாக உள்ளதல்லவா? எந்த வித்தியாசம் என்பதை நீங்கள் விளங்கி கொண்டீர்களா அல்லவா? அதாவது இங்கு செலுத்தி முடிக்கும் காலம் 2 வருடங்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது கடனை எடுத்து மீள செலுத்த எடுக்கும் காலம் 2 வருடம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே சுனிதா 2 வருடங்களுக்கு செலுத்திய வட்டி ரூபா 90,000 கழித்தல் ரூபா 75,000, இது 2 வருடத்துக்கான வட்டி ரூபா 15,000 என பெறப்படும். ஆகவே 1 வருடத்துக்கு செலுத்திய வட்டி 15,000 ரூபாவை 2 பிரித்து ரூபா 7,500 என பெற்றுக்கொள்வீர்கள். இங்கு செலுத்தப்படும் மொத்த வட்டி காலத்தால் வகுக்கப்படும் போது 1 வருடத்துக்கான வட்டி பெறப்படும் என்ற விடயத்தையும், வட்டி வீதம் என்பது ஆண்டுக்கு அல்லது 1 மாதத்துக்கு என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். இனி மாணவர்களே, வட்டி வீதம் காண்பது பற்றி பார்ப்போம். தலைப்பு போட்டுக்கோங்க, வட்டி வீதம். உதாரணத்துக்கு, ராதா என்பவர் வங்கி ஒன்றிலிருந்து ரூபா 50,000 கடனாக பெற்று 3 ஆண்டுகளுக்கு பின்னர் ரூபா 62,000 செலுத்தி வங்கிக் கடனிலிருந்து மீண்டாளாயின், முதலாவது வினா, ராதா செலுத்திய 3 வருடங்களுக்கான வட்டி எவ்வளவு? இதனை மொத்த வட்டி எவ்வளவு என்றும் கேட்கப்படலாம். அப்போதும் நீங்கள் அது 3 வருடங்களுக்குமான வட்டி என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ரெண்டாவது வினா, 1 வருட வட்டி தொகையாது. மூன்றாவது வினா, வங்கி அறவிடப்படும் ஆண்டு எளிய வட்டியின் சதவீதம் யாது? இனி விடையை பார்ப்போம். அதாவது, ராதா வங்கி ஒன்றிலிருந்து 50,000 கடனாக பெற்று 3 ஆண்டுகளுக்கு பின்னர் 62,000 செலுத்தி கடனிலிருந்து மீண்டார். ஆகவே 3 வருடங்களுக்கான மொத்த வட்டி சமன் ரூபா 62,000 கழித்தல் ரூபா 50,000, அதற்கான விடை ரூபா 12,000. ஆகவே 1 வருட வட்டி ரூபா 12,000 3 பிரிக்க வேண்டும், 3 வருடங்களுக்கு செலுத்துவதால். ஆகவே 12,000 மூன்றின் மடங்குகள் 400 இருப்பதால் 1 வருட வட்டி 4,000 என 4,000 இருப்பதால் 1 வருட வட்டி 4,000 என பெற்றுக்கொள்வீர்கள். இதனால் வங்கி அறவிடும் எளிய வட்டியின் சதவீதம் பெற்ற கடன் தொகைக்கு மேல் கொடுக்க நேர்ந்த ஓராண்டு வட்டி தர 100% என கணிக்கப்படும். அதாவது, பெற்ற கடன் தொகை 50,000, 50,000 செலுத்திய ஆண்டு வட்டி 4,000 தர 100%. இதில் 50,000 உள்ள 4 பூஜ்ஜியங்களும் மேலே உள்ள பூஜ்ஜியங்களால் சுருக்கப்படும் போது 8% என விடையாக பெற்றுக்கொள்வீர்கள். இனி மாணவர்களே, உங்கள் பாட நூலில் 14:2 பயிற்சி 14:2 4, 5, 6, 7 கணக்குகளை உங்களால் செய்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அதில் 6 கணக்கில் மாத்திரம் மாத வட்டி தரப்பட்டு மாத வட்டி வீதம் என கேட்கப்பட்டிருப்பதை அவதானிப்பீர்கள். இங்கு ஆண்டை மாதங்களாக கணித்து, அதாவது 12 மாதங்கள் ஒரு ஆண்டில் உள்ளதால் மாதங்களாக கணித்து வட்டித்தொகையை மாதங்களால் வகுத்து காண்பதன் மூலம் முன்னர் நாம் கற்ற அதே முறையில் மாத வட்டி வீதத்தை கண்டுகொள்ளலாம். இனி மாணவ மாணிகளே, செலுத்த வேண்டிய வட்டியும் தொகையும் காண்பது தொடர்பாக நாம் கணக்குகளை பார்ப்போம். எனவே தலைப்பிட்டுக் கொள்ளுங்கள், செலுத்த வேண்டிய வட்டியும் தொகையும். முதலில் கடன் பெற்ற ஒருவர் செலுத்த வேண்டிய முழு தொகை காண்பது பற்றி பார்ப்போம். இதற்கு உதாரணமாக, முனீர் என்பவர் ரூபா 70,000 வங்கி ஒன்றிலிருந்து கடனாக பெற்று 11% எளிய வட்டிப்படி 3 வருடங்களில் முதலையும் வட்டியையும் செலுத்தி கடனிலிருந்து விடுபடுகிறார் எனில், முதலாவது வினா, அவர் 1 வருடத்தில் செலுத்தும் வட்டி யாது? ரெண்டாவது வினா, அவர் 3 வருடங்களில் செலுத்தும் வட்டி எவ்வளவு? மூன்றாவது வினா, கடனிலிருந்து முனீர் விடுபட செலுத்த வேண்டிய முழு தொகை யாது? இனி இதனை இவ்வாறு செய்து கொள்ளலாம். முதலில் முனீர் என்பவர் 1 வருடத்துக்கு செலுத்தும் வட்டியை கணிப்போம். அதாவது, 11% என்பதிலிருந்து நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், 100 ரூபாவை கடனாக பெற்றால் அதற்கான வட்டித்தொகை எளிய வட்டித்தொகை 11 ரூபா. எனவே 100 இன் மேல் 11 எனும் பின்னத்தை பெற்ற கடன் தொகை 70,000. இதால் பெருக்கும் போது உமக்கு 7,700 அவர் செலுத்த வேண்டிய ஒரு வருட வட்டி கிடைக்கும். இதன் மூலம் அவர் 3 வருடங்களில் செலுத்தும் வட்டியை நாம் அந்த ஒரு வருட வட்டித்தொகை 7,700 3 ஆல் பெருக்கி 23,100 ரூபாய் என பெற்றுக்கொள்ளலாம். இனி அவர் கடனிலிருந்து விடுபடுவதற்கு செலுத்த வேண்டிய தொகையை காண்போம். இத்தொகையை ஆங்கிலத்தில் கேபிட்டல் ஏ என்ற எழுத்தில் குறிக்கப்படும். அதாவது செலுத்த வேண்டிய முழு தொகை, பெற்ற கடன் தொகையும் செலுத்த வேண்டிய முழு வட்டித்தொகையும். இவர் பெற்றுக்கொண்ட கடன் தொகை 70,000, செலுத்திய முழு வட்டித்தொகை 23,100. இதன் கூட்டுத்தொகை மொத்தமாக 93,100 ரூபா கடனிலிருந்து விடுபடுவதற்கு இவர் செலுத்த வேண்டும். இனி அன்பின் மாணவ மாணவியர்களே, உங்களுடைய கையேடுகளில் உள்ள இடைவெளி நிரப்பும் பயிற்சியை செய்து கொள்ளுங்கள். இவ்வாறே ஏனைய பயிற்சிகளையும் செய்து கொள்ள முடியும் அல்லவா? இனி அன்பான மாணவியர்களே, உங்களுக்கு வட்டி செலுத்தும் காலத்தை எவ்வாறு காண்பது என்று நான் சொல்லித்தரட்டுமா? உதாரணத்துக்கு 15% எளிய வட்டி வீதம் செலுத்தும் வங்கி ஒன்றில் 10,000 கடனாக பெற்ற ஒருவர் 4,500 எவ்வளவு காலத்துக்கு வட்டியாக செலுத்துவார்? இதுதான் வினா. 4,500 எவ்வளவு காலத்துக்கு வட்டியாக செலுத்துவார்? இங்கு தரப்பட்ட ஆண்டு வட்டி வீதம் 15%. இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், 100 ரூபாய் கடனாக பெற்றால் ஆண்டுக்கு 15 ரூபாய் வட்டியாக செலுத்த வேண்டும். பெற்றுக்கொண்ட கடன் 10,000 ரூபாய். எனவே 100 இன் மேல் 15 என்னும் பின்னத்தை 10,000 ரூபாவால் பெருக்கும் போது ஓர் ஆண்டுக்கான வட்டி 1,500 என பெறப்படும். இங்கு ஓர் ஆண்டுக்கான வட்டி 1,500 ரூபாயின் செலுத்தியிருக்கும் மொத்த வட்டி 4,500 ரூபாய் இருப்பதனால் 4,500 ரூபாவில் எத்தனை 1,500கள் அடங்கும் என்பதை நாங்கள் 4,500 ரூபாவை 1,500ஆல் வகுக்கும் போது நீர் 3 வருடங்கள் என்ற விடையை பெற்றுக்கொள்வீர். அதாவது மொத்த வட்டியின் கீழ் செலுத்தி முடித்த காலம் என்னும் சூத்திரத்தால் எமக்கு இந்த வட்டி செலுத்த வேண்டிய காலத்தை கணித்து கொள்ளலாம். ஆகவே ஒரு வருடத்துக்கான வட்டி 105 × 12,000 என கணித்து 6,000 உமக்கு விடையாக கிடைக்கும். மொத்த வட்டி செலுத்தியிருப்பீர்கள் 2,400. ஆகவே 2,400ஐ 600ஆல் வகுக்கும் போது 4 வருடங்கள் என்று உமக்கு விடையை பெற்று அட்டவணையை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். மேலும் செலுத்தும் முழு தொகை தரப்பட்டால் அவர் பெற்றுக்கொண்ட கடன் தொகை காண்பது பற்றி நாம் பார்ப்போமா மாணவர்களே? உதாரணத்தின்படி 2.5% மாதாந்த எளிய வட்டி வீதப்படி கடன் தொகையை கூட்டுறவு வங்கியிலிருந்து பெற்றுக்கொண்ட சாந்தன் 6 மாதங்களின் பின் கடனிலிருந்து விடுபடுவதற்கு மொத்த தொகையாக 9,200 செலுத்தினாராயின் அவர் பெற்றுக்கொண்ட கடன் தொகை யாது? அதாவது சாந்தன் என்பவர் 6 மாதங்களுக்கு பின்னர் கடனிலிருந்து விடுபடுவதற்கு 90,200 செலுத்தினாரெனில் அவர் பெற்றுக்கொண்ட கடன் தொகை யாது? இதனை இவ்வாறு செய்து காட்டலாம். 100க்கு செலுத்திய 1 மாத வட்டி 2.50%. 100க்கு 6 மாதங்களுக்கு செலுத்தும் வட்டி தொகை 2.50% தர 6. இது 15 ரூபாய் என பெறப்படும். எனவே 100க்கு 6 மாதம் முடிவில் செலுத்த வேண்டிய மொத்த தொகை 100 முதல் கூட்டல் 15 அதற்கான வட்டி தொகை. ஆகவே 115 ரூபாய் என பெறப்படும். 100ஐ கடனாக பெற்று 6 மாத முடிவில் மீட்டச் செலுத்தும் போது 115 ரூபாக செலுத்த வேண்டும். அதாவது 6 மாத முடிவில் 115 ரூபா செலுத்த வேண்டுமெனின் பெற்றுக்கொண்ட கடன் தொகை 100. ஆகவே மாணவர்களே, 6 மாத முடிவில் 90,200 ஆண்டுக்கு செலுத்த வேண்டுமெனில் பெற்றுக்கொண்ட தொகை 115 ரூபாவு மேல் 100 தர 90,200. இதனை நாம் சுருக்கும்போது ரூபா 8,000 எமக்கு செலுத்த வேண்டிய பெற்றுக்கொண்ட கடன் பெறப்படும். இன்னும் ஒரு வகையான கணக்கை பார்ப்போம். அதாவது ஒருவர் ஆண்டு எளிய வட்டி வீதம் 6 ஆங்கில கேபிட்டல் எழுத்து 6 கடன் தொகை பி ரூபாவை பெற்று டி ஆண்டுகளின் பின்னர் மீள செலுத்த வேண்டி உள்ளார் எனின், இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள ஆங்கில அச்சரங்கள் யாவும் ஆங்கில கேபிட்டல் எழுத்துக்களாகும். முதலாவது வினா, டி ஆண்டுகளின் பின்னர் அவர் செலுத்த வேண்டிய மொத்த வட்டித்தொகையை பி ஆர்டியில் காண்பதற்கு ஒரு கோவையை பெற்றுக்கொள்க. அதாவது ஒருவர் ஆண்டு எளிய வட்டி வீதம் 6 கடன் தொகை பி ரூபாவை பெற்று டி ஆண்டுகளின் பின்னர் மீள செலுத்த வேண்டியுள்ளார். இவர் செலுத்த வேண்டிய மொத்த வட்டித்தொகைக்கான ஒரு கோவையை பிஆர்டியில் பெற்றுக்கொள்ள. ரெண்டாவது வினா, மேலே வினா ஒன்றில் நீர் பெற்ற முடிவை அல்லது கோவையை பயன்படுத்தி பி சமன் ரூபா 3,000, ஆர் சமன் 6%, டி சமன் 5 என பிரதியிட்டு மொத்த வட்டித்தொகையை காணல். இனி இதனை நீங்கள் இவ்வாறு செய்து காட்டலாம். அதாவது ரூபா 100 கடன் தொகைக்கு ஓராண்டுக்கு செலுத்த வேண்டிய வட்டி ரூபா 6, கேபிட்டல் ஆர். ரூபா பி கடன் தொகைக்கு ஓராண்டுக்கு செலுத்த வேண்டிய வட்டி 100 மேல் 6 தர பி, அதாவது 100 மேல் 6 தர பி. இனி ரூபா பி கடன் தொகைக்கு டி ஆண்டுகளுக்கு செலுத்த வேண்டிய வட்டி 100 மேல் பி ஆர் என்ற பின்னம் டியால் பெருக்கப்படும். ஆகவே ரூபா பி கடன் தொகை டி ஆண்டுகளுக்கு செலுத்த வேண்டிய வட்டி ஐ எனும் ஆங்கில எழுத்தால் குறிக்கப்படும். இன்ட்ரெஸ்ட் என்பதன் முதல் எழுத்து ஐ சமன் பிஆர்டியின் கீழ் 100 என்னும் சமன்பாட்டால் தரப்படும். அதாவது ஐ சமன் பிஆர்டியின் கீழ் 100 என முடிவை பெற்றுக்கொள்ளலாம். இனி வினா 2 மேலே பெற்றுக்கொண்ட கோவையை பயன்படுத்தி எவ்வாறு பிரதியிட்டு சுருக்க முடியும் என பார்ப்போம். அதாவது ஐ சமன் பி 3,000 பெருக்கல் ஆர் 6% 6, டி காலம் 5 தர 5. ஆகவே 3,000 தர 6 தர 5 கீழ் 100 என்ற விடை கிடைக்கும். இதனை சுருக்கும் போது 100 உள்ள கடைசி 2 பூஜ்ஜியங்களும் 3,000 உள்ள கடைசி 2 பூஜ்ஜியங்களுடன் சுருக்கப்பட்டு ரூபா 9,000 என கணித்து கொள்ளலாம். அதாவது ரூபா 3,000 6% ஆண்டு வட்டிப்படி 5 கடனாக பெற்றவர் வட்டியாக ரூபா 900 செலுத்த வேண்டும் என்பது இந்த மேலே காட்டப்பட்ட முறையாலும் கண்டுகொள்ளலாம் என்று அறிந்து கொள்வீர்கள். எனவே நாம் வட்டி கணிக்கும் போது 2 முறைகளால் இங்கு காண முடியும் என்பதை நீங்கள் நான் குறிப்பிட்ட விடயங்களிலிருந்து அறிந்து கொண்டிருப்பீர்கள். எனவே மீண்டும் நாங்கள் எளிய வட்டி என்ற தலைப்பில் ஆரம்பத்தில் செய்த கணக்குகளை மேலே செய்த முறையை பயன்படுத்தியும் செய்து பார்ப்பதன் மூலம் உங்களுக்கு கூடுதலான தெளிவும் பிறக்கும் என்பதை நான் நினைக்கின்றேன். சரி மாணவ மாணவிகளே, நீங்கள் இந்த பாடத்தில் எளிய வட்டி என்றால் என்பது பற்றியும் இதனை காண்பது எப்படி என்பது பற்றியும் பூரண விளக்கத்தை பெற்றிருப்பீர்கள் என கருதுகின்றேன். இந்நிகழ்ச்சியை செவிசாய்த்த மாணவர்களே, உங்களுக்கு எனது மனமான நன்றிகளை கூறி இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை நாம் சந்திக்கும் வரை விடை பெற்றுக் கொள்வது AMF தரீனா ஆசிரியர்கள்.